ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நம. ஆதிசங்கர பகவத்பாதாள் ஷண்மதங்களை உருவாக்கினார் அப்படின்னு தெரியும். காணபத்தியம், கௌமாரம், சௌரம், வைஷ்ணவம், சைவம், சாக்தம், இப்படி ஆறு மதங்களை உருவாக்கி ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு தேவதையை உத்திஷ்டமாக வச்சு பூஜை பண்ணுற மாதிரி சில தாத்பரியங்கள்லாம் வகுத்திருக்கார். அதில் முக்கியமானது சாக்தம், சாக்தம் அப்படிங்கிற மதம். அந்த சாக்தத்தில் ஒரு பிரிவு தான் இந்த ஸ்ரீவித்தி, தேவி வழிபாடு, சக்தியை அனுசரிக்கிறவாள்லாம் அதில் இணைஞ்சிருப்பா. அம்பாளை ஸ்ரீசக்கர ரூபமாக இதில் வழிபடுறதா ஒரு சாஸ்திரம். ஸ்ரீசக்கரம் வேறு, மேரு வேறு அல்ல. ஏரியல் வியூவில் பார்த்தோம்னாக்க மேருவை அது ஸ்ரீசக்கரமாக பரிமளிக்கும், அதனால் ஸ்ரீசக்கரம் தான் மேரு. சாமலா சத்சங்க மண்டலி குரூப்பை பொறுத்த வரைக்கும் இப்போது ரெண்டு குழுவாக நம்ம வந்து இந்த சௌந்தரகரியை வந்து பாராயணம் பண்ணிட்டுருக்கோம். சாமலா சத்சங்க மண்டலி குரூப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மந்திர தீட்சை பெற்றவா தான், மந்திர ஜபானவ, பஞ்சதசி, சோடசி அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் எடுத்துட்டு அது முறையாக பூஜைகள்லாம் பண்ணிட்டுருக்கவா. அதனால் அவளுக்கு இந்த ஸ்ரீசக்கர வழிபாடை பற்றி தனியாக சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த சௌந்தரலிகரி குரூப்பில் உள்ளவாளுக்கு இதை பற்றி ஒரு சின்ன தெளிவு வேணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸ்ரீசக்கரம் வேறு, ஸ்ரீவித்யா உபாசனை வேறுன்றது கிடையாது. ஸ்ரீசக்கரத்தில் தான் அம்பாளை உபாசிக்கணும். லலிதா திருவள்ள சுந்தரியை வந்து ஸ்ரீசக்கரத்தில் உபாசிப்பது எப்படி அப்படிங்கிறது ஸ்ரீதேவி நவாவரணம் அப்படிங்கிற பூஜையில் அடங்கும். அது எல்லா ஸ்ரீவித்யா உபாசனாலும் கட்டாயமாக கடைபிடிச்சுருப்பா அந்த ஸ்ரீவித்யா நவாவரண பூஜை. அதுக்கு ஸ்ரீவித்யா மகாயாக கிரமம்னு பேர். அது ஒரு யாகம் மாரி, அந்த பூஜைங்கிறது ஒரு பெரிய யாகம் மாரி. அதே ஸ்ரீவித்யா உபாசனம் எல்லாமே கட்டாயம் அனுசரிப்பா. அதனால் மந்திர தீட்சை ஆகலைனாலும் பரவாயில்ல. இந்த சௌந்தரலேகரி சொல்கிறதுனால அந்த ஆதிசங்கர் பகவத்பாதால் வந்து சொல்ல வரதில் பாதியை நீங்கள் புரிஞ்சுட்டாலே உங்களுக்கும் மந்திர தீட்சை கிடைச்ச மாதிரி தான். ஏன்னா அம்பாளுடைய சில ரகசியங்கள்லாம் அதில் மறைபொருளாக சொல்லியிருக்கார். அதில் வந்து அம்பாளுடைய வர்ணனையில் ஆரம்பித்து ரூப வர்ணனையிலேருந்து அவள் எங்கே நிலை பெற்றிருக்கா அப்படிங்கிறதுலேருந்து, அப்புறம் அந்த ஸ்ரீசக்கரம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதில் உள்ள தத்துவங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆதிசங்கர் பகவத்பாதால் சொல்கிறார். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகமாக நம்ம புரிஞ்சுட்டு படிக்கும்போது நமக்கும் நம்ம ஸ்ரீவித்யா உபாசகர்களாக ஒரு பாவனை ஏற்பட்டுரும். நீங்களும் உங்களுக்கு உபதேசமெல்லாம் ஆனதாக மனசில் நினச்சிட்டு அம்பாளை வழிபடலாம். அம்பாள் எல்லாருக்கும் பொது தான். ஒரு நியமம், ஒரு கிரமம் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த மந்திர தீட்சை பெற்றவா தான் வந்து அந்த பூஜையை அனுசரிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பஞ்சதசி சோடசி அப்படிங்கிற உத்திஷ்டமான மந்திரங்கள்லாம் குருமுகமாக எடுத்துட்டு உபதேசம் பெற்றுட்டு அப்படி உள்ளவாளுக்கு அந்த பூஜை பண்ணுறதுக்கு ஒரு அருகதை இருக்கிறதா அந்த ஸ்ரீவித்யா மகாயாக்கிரமத்தை சொல்கிறது. அதனால் இந்த சௌந்தரலேகரி சொல்கிறதுனால உங்களுக்கும் அந்த ஆவரண பூஜை பண்ணுறதுனுடைய பலன்களும் கிடைக்கும். ஆவரண பூஜை பண்ணினாக்க என்ன ஒரு திருப்தி ஏற்படுமோ அதுவும் உங்களுக்கு ஏற்படும். அதனால் இதில் வேறுபாடு எதுவும் வேணாம். அம்பாளுடைய இந்த சொரூபங்களை பற்றி, அவருடைய ஸ்ரீசக்கரத்தை பற்றி நீங்கள் காதாலும் கேட்டாலும் இல்லை நீங்கள் படித்து புரிஞ்சினாலுமே உங்களுக்கு அந்த பலன்கள் எல்லாம் கிட்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த 11வது ஸ்லோகத்தில் ஆதிசங்கர் பகவத்பாதால் ஸ்ரீசக்கர வர்ணனம் அடுத்து சொல்ல வரார். அந்த ஸ்ரீசக்கரம் எப்படி அமைஞ்சிருக்கு, ஒவ்வொரு நிலைகளுக்கும் என்ன தத்துவங்கள் ஒளிஞ்சிருக்கு, அதில் சிவசக்தி ஐக்கியம் எங்கே இருக்குது, அதை அந்த ஸ்ரீசக்கரத்தை இந்த மானுடனுடைய சரீரத்துக்கு எப்படி ஒப்பிடுறா, எந்தெந்த நிலைகளில் என்னென்ன அடங்கியிருக்கு அப்படிங்கிறத அந்த தத்துவங்கள் மூலிமா ஆதிசங்கர் பகவத்பாதால் இந்த ஸ்ரீசக்கர வர்ணனத்தை சொல்ல வரார். அந்த ஸ்ரீசக்கரத்துடைய வர்ணனத்தை நம்ம பார்ப்போம். ஸ்ரீசக்கர வர்ணனம் முன்னால் சொன்ன ஸ்லோகத்தில் சாட்சாத் பராசக்தி ஸ்ரீசக்கர ரூபினி என்னும் அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு நடுநாயகமாக அவள் தான் விளங்குறா அப்படின்னு விவரிக்கப்பட்டிருக்கு. அந்த மகிமை தங்கிய அந்த ஸ்ரீ சக்கரத்து சுரூபத்தை விஸ்தீர்ணமாக ஸ்ரீ பகவத்பாதல் அவர்கள் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்ரீ சக்கர நிர்ணயம்ன்றது ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், முன்னாடியே சொன்னோம். ஆனால் மற்ற பக்தஜனங்களுக்கும் அது தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் இருந்தாக்க இந்த ஸ்லோகத்தின் சுலோகங்கள்லாம் பாராயணம் பண்ணுறதுனால அது நிறைவேறதா ஆதிசங்கர் பகவத்பாதா சொல்கிறார்.
இந்த ஸ்ரீசக்கர 44 தத்துவங்களால் ஆனது.
இது வந்து சங்கர பகவத்பாதா எப்படி அதை பிரித்து சொல்கிறார் அப்படின்னாக்க, 4 சிவகோணங்கள், சிவ தத்துவங்களோடு கூடிய கோணங்கள் யோனிகளாக உருவப்படுத்தப்படுகிறது. அது வந்து மேல் நோக்கி இருக்கும். கீழ் நோக்கி 5 சக்தி யோனிகள், சக்தி திரிகோணங்கள். இது ரெண்டும் சேர்ந்து 9 தத்துவங்களை குறிக்கிறது. இந்த மேல் நோக்கி உள்ள சிவ தத்துவங்கள் வந்து மஜ்ஜை, சுக்லம், பிராணன், ஜீவன் இவற்றுக்கெல்லாம் காரணமாகுது. கீழ் நோக்கி உள்ள 5 திரிகோண யோனிகள் த்வக், அஸ்கிருத், மாம்சம், மேதஸ், அஸ்தி அப்படிங்கிற 5 தாதுக்களுக்கு காரணமாகுது. அதுக்கப்புறம் நடுவில் இது ரெண்டும் சங்கமிக்கிற இடத்துல நடுவில் பிந்துஸ்தானத்தில் அம்பாள் இருக்கா. அதற்கு கீழே வந்து 8 தளம் கூடிய ஒரு தாமரை, அதுக்கப்புறம் 16 தளம் கூடிய தாமரை, அதை சுற்றி திருவளையம், அதாவது 3 வளையங்கள் உள்ள மேகலை, அதற்கப்புறம் 4 வாசல்கள் உள்ள பூபுரம், அதாவது மதில் சுவர்கள் அப்படின்னு சொல்லுவா. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பில் இந்த மகாமேரு ஸ்ரீசக்கரம் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 44 கலைகள் அதில் அமைஞ்சிருக்கு. இந்த மேருவை தான், இந்த ஸ்ரீசக்கரத்தை தான் நம்மளுடைய சரீரத்துக்கு ஒப்பிடுறா. இந்த சரீரம் வந்து இந்த சிவ கோணங்களாலும் சக்தி கோணங்களாலும் மொத்தம் 9 கோணங்களால், அதாவது 9 யோனிகளால் அமைஞ்சது அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதில் நடுநாயகமாக ஹிருதயத்தில் பிந்துல அம்பாள் வாசம் செய்கிறதா நம்ம பாவனை பண்ணணும். ஸோ நம்மளுடைய உடம்பு, இந்த சரீரமே ஒரு ஸ்ரீசக்கரமாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னாக்க அதுக்கு சில நியமங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி சில யோக பயிற்சியெல்லாம் பண்ணி தான் நம்ம இந்த உடம்பை வந்து சுத்தி பண்ண முடியும். இந்த சரீர சுத்தி ஏற்பட்ட பிறகு ஆத்ம சுத்தியும் அடைஞ்சு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நம்ம சரீரத்தையும் அதற்குள்ள அந்த காரணங்களையும் நம்ம வந்து இந்த மேருவாகவும் ஸ்ரீசக்கரமாகவும் பூஜை பண்ண முடியும். அப்போ தான் அம்பாள் வந்து நம்மளுடைய ஹிருதயத்தில் வந்து நித்தியமாக வாசம் செய்வார். அதனால் அதற்கான யோக பயிற்சிகள்லாம் இனி வரும் ஸ்லோகங்களில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதற்கான யோக பயிற்சிகளும் 1-2 கிளாஸில் நம்ம சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கோம். அதெல்லாம் வந்து அடுத்த வாய்ஸ் மெசேஜில் அவங்க எல்லாருக்கும் வரும். அந்த யோக பயிற்சியில் முதல்ல மூச்சு பயிற்சி, அதாவது பூத சுத்தி, பஞ்சபூதங்களால் ஏற்பட்ட இந்த உடம்பை அந்த பஞ்ச பிராணங்களால் சுத்தி பண்ணுற மாதிரி ஒரு மூச்சு பயிற்சி இருக்குது. அதை வரக்கூடிய ஸ்லோகங்கள், வரக்கூடிய வாய்ஸ் மெசேஜில் நான் உங்கள் எல்லாருக்கும் தரேன். அது வரைக்கும் இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து இந்த பாவனையிலேயே அம்பாவை வந்து ஹிருதயத்தில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு பாவனையிலேயே நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம். ராதாகிருஷ்ணன்.